அனைவருக்கும் இனிய வணக்கம். லண்டன் SRS தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் லண்டனில் வசிக்கும் ஈழத்து எழுத்தாளர் சாரங்கா என்ற புனைப்பெயர் கொண்ட குணாளினி தயானந்தன் எழுதிய ததும்பினால் வழியக்கூடாதா என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசிக்கவிருக்கும் ததும்பினால் வழியக்கூடாதா சிறுகதை ஜனவரி 2025 வெளியான ஜீவநதி ஈழத்து பெண்ணெழுத்தாளர்கள் சிறுகதை சிறப்பிதழில் பிரசுரமாகியுள்ளது. முதலில் கதாசிரியர் சாரங்கா பற்றிய ஒரு பார்வை. லண்டனில் வசித்து வரும் சாரங்கா என்ற புனைப்பெயரில் எழுதும் குணாளினி தயானந்தன் யாழ்குடா நாட்டில் சங்கானியை பிறப்பிடமாக கொண்டவர். சாவகச்சேரி இந்து கல்லூரி பழைய மாணவி, யாழ் பல்கலைக்கழக BA பட்டதாரியான இவர் பலாலி ஆசிரிய பயிற்சி கலாசாலையில் பயிற்றப்பட்ட ஆங்கில ஆசிரியர் ஆவார். ஈழநாதம் பத்திரிகையில் 1992 பிரசுரமான 1.5 என்ற சிறுகதை மூலம் எழுத்து துறையில் பிரவேசித்த சாரங்கா கதைகள், கட்டுரைகள், கவிதைகள் என தொடர்ந்து எழுதி வருகிறார். இதுவரை 60-க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். இவரது ஆக்கங்கள் வீரகேசரி, தினக்குரல், தினகரன், கலைமுகம், அமுது, வெளிச்சம், அங்குசம், திசை புதிது, ஜீவநதி போன்ற பத்திரிகைகள் சஞ்சிகைகளில் பிரசுரமாகியுள்ளன. பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் உட்பட மனிதநேயம் போன்ற பலவற்றை பேசும் இவரது ஆக்கங்கள் இவரை ஒரு கவனிப்பு பெற்ற எழுத்தாளராக அறிய வைத்துள்ளது. சாரங்காவின் முதலாவது சிறுகதை தொகுதியான ஏன் பெண்ணென்று 2004 வெளிவந்தது. இந்நூல் ஞானம் விருது பெற்ற நூல் என்பது குறிப்பிடத்தக்கது. 2023 இவரது கடலினை வரைபவள் கவிதை தொகுதி வெளியானது. இவரது கதைகள் வேர்கள் துளிர்க்கும், இங்கிருந்து, ஊடறு, பூபாலராகங்கள் போன்ற தொகுதிகளில் இடம்பெற்றுள்ளன. இவ்வாண்டு ஜனவரி மாதம் வெளியான ஜீவநதி ஈழத்து பெண்ணெழுத்தாளர்கள் சிறுகதை சிறப்பிதழிலும் இவர் எழுதிய ததும்பினால் வழியக்கூடாதா என்ற சிறுகதை இடம்பெற்றுள்ளது. வலம்புரி நடத்திய சிறுகதை கவிதை போட்டி, குறும்புசிட்டி சன்மார்க்க சபையின் சிறுகதை போட்டி, சதாவதானி கதிரை வேற்பிள்ளை கட்டுரை போட்டி, பாரிஸ் தமிழ்ச்சங்கம் நடத்திய சிறுகதை போட்டி என பல போட்டிகளில் பங்கு பற்றி முதலிடத்தை பெற்றுள்ளார். லண்டனுக்கு குடிபெயர்ந்த பின்னர் தமிழ் பாடசாலையில் ஆசிரியராக பணியாற்றுவதுடன் மாணவர்களுக்கான கட்டுரைகளையும் எழுதி வெளியிட்டு வருகிறார். ஜெர்மனி STS தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும், பெண்ணே நீ பேசவா என்ற நிகழ்ச்சி மூலம் பல் திறமைகள் கொண்ட 45 பெண்களின் நேர்காணல்களையும் செய்துள்ளார். இது தவிர வாசிப்போம் வாரம் ஒரு கதை, கவிதைகள் போன்ற நிகழ்ச்சிகளையும் தயாரித்து வழங்கியுள்ளார். சாரங்காவின் எழுத்துகள் பற்றி ஈழத்து மூத்த எழுத்தாளர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் இவ்வாறு எழுதியுள்ளார். தனக்கே உரித்தான தனித்துவமானதொரு மொழிநடையில் வாசகர்களை கவரும் வண்ணம் கதைகளை நகர்த்தி செல்லும் லாவகமும், காட்சிகளை திரைப்படம் போல் விரிய வைக்கும் அவரது நுட்பமும் என்னை வெகுவாக ஆகர்ஷித்திருந்தன. உளவியல் பின்புலத்தில் இயல்பு நிலை நின்று கதை சொல்லும் முறைமையும் அவரது கதைகளுக்கு கனதி சேர்ப்பனவாய் அமைந்திருந்தன. சிறுகதை ததும்பினால் வழியக்கூடாதா. எழுதியவர் சாரங்கா. வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்று வெள்ளிக்கிழமை. இன்னமும் 5 கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். பிரமாண்டமான வரவேற்பறை, அதில் வனப்பினால் வனியப்பட்ட கலைப்பொருட்கள், புறாச்சிறகின் மென்மையோடு வெண்பட்டு நிறத்தில் சொகுசு சோபா கதறிகள், சுவரில் விலகியிரு என்றும் இன்னமும் நம்பிக்கை என்றும் தலைப்பிடப்பட்ட 2 கிளாரண்டன் ஓவியங்கள், இராட்சத சுவர் பள்ளி போல ஒட்டியிருக்கும் பெரிய தொலைக்காட்சி, ஒரே சமயத்தில் இருவர் இருக்கத்தக்கதான சுழலும் லவ் சேர் ஒன்றில் மேகலா அமர்ந்திருந்தாள். கையில் தேநீர் குவளை, இனிப்பு கலக்காதது, வழமை போல. பச்சை புல்வெளியாய் பறந்து கிடந்தது வீட்டின் பின்புறத் தோட்டம். நேர்கோட்டில் அமைந்த வரவேற்பு அறையையும் சமையல் அறையையும் பிரிப்பது ஒற்றை சுவரும் தேன் நிறத்தில் ஒரு ஓக் மரத்து கதவும் மட்டும்தான். ஆனால் தோட்டத்து பக்கச் சுவர் முழுவதும் 9 பெரிய ஆள் உயரமான கண்ணாடி கதவுகளாலும் சிறிய கண்ணாடி ஜன்னல்கள் இரண்டினாலும் வெளியே திறக்கும். அதனால் வரவேற்பறை மற்றும் சமையலறையில் இருந்து கொண்டு தோட்ட அழகை முழுமையாக கண்களால் பருகி கொண்டே வேலை செய்யலாம். வசந்தமும் வேனிலும் இலையுதிர் காலமும் கூட வந்து போய்விட்டன. இது குளிர்காலம். வேனிலில் பன்னீர் புஷ்பங்களை வாரி கொட்டுகிற பிளோசம் மரங்கள் மூன்றும் தமது இலைகளை உதிர்த்து வெறும் தடிக்கீலங்களாக காட்சியளித்தன. வசந்தத்தில் கத்தரிப்பூக்காடாக தோட்ட எல்லையில் பறந்திருக்கும் இங்கிலீஷ் லெவெண்டர் தனது கரும்பச்சை நிறத்தை தனித்து கொண்டு கருமையாகவும் வெள்ளி போன்றதொரு மினுக்கத்திலும் உறக்க நிலைக்கு போயிருந்தது. அதற்கப்பால் பனைமர உயரத்தில் 9 பைன் மரங்கள். தோட்டத்தை சுற்றி வர வண்ண வேலியாக பூத்து குலுங்கும் ரோடடென்ட்ரன் பச்சை நிறத்தில் இருந்தது. மேகத்தேமல் இல்லாத மந்தார வானம், மரங்களில் அசைவேதும் இல்லை. காற்றும் குளிரில் உறைந்து போனதோ? எப்போதாவது சில தனிப்பறவைகள் மரக்கிளைகளில் வந்தமரும். அவை சிலை போல நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்கும். துணையோடு வந்திருக்கலாம் என்று இவளது மனம் ஆவலாதிப்படும். அவற்றையும் காணவில்லை. வசந்த தொடக்கத்திலிருந்து தோட்டத்தின் இருகரையிலும் பறந்து விரியும் சிறு செடிகளில் பல இப்போது இல்லை. ஜனவரி தொடக்கம் பருவத்திற்கேற்ப பூக்கவென சீராக திட்டமிட்டு விதைகளை விதைப்பது தோட்டக்காரன் மாக்கின் பொறுப்பு. வருடாந்த பூ கலண்டர் அவனது தலைக்குள் இருக்கிறது. மரத்தையும் வளமாக்குவதும் களைகள் மற்றும் பூச்சிகளிடமிருந்து தோட்டத்தை பாதுகாப்பதும் அவனுக்கு கைவந்த கலை. பூக்காத மரங்களையும் பூக்க வைத்து விடுகிற மாயக்காரன் அவனென பெயரெடுத்திருக்கிறான். 16 வயதில் ஹோல்டி கல்ச்சரலில் கால் வைத்த கதையை கண்களில் கனவு விரிய விரிய விவரிப்பான். இப்போது 75 வயதாகிறது. ஜெரானியம், லொபீலா, பெட்ரோனியா, காஸ்மியா, மேரிகோல்ட், டேலியா, ப்ரிம்ரோஸ், ஸ்வீட் வில்லியம், கேன்டர்பரி பெல்ஸ், கலிஃபோர்னியா போப்பி என அவன் கைவண்ணம் பெருகும். அவற்றை கண்கலங்காமல், அதாவது வாடிவிடாமல் நீரூற்றி பார்த்து கொள்ள வேண்டியது இவளது பொறுப்பு. அதனால் வேனில் காலம் முழுதுமே அந்த தோட்டம் வாடாத பூக்காடாய் செழித்து போய் கிடக்கும். இப்போது வண்ணங்களற்ற ஒரு துயர வடிவை சூடியிருந்தது. இன்று காலை சூரிய உதயம் 8:04 தொடங்கி அஸ்தமனம் 3:56 நிகழும் என நேற்றே பார்த்திருந்தாள். எவ்வளவு குறுகிய பகல், அவளது வாழ்வு போல என்ற நினைப்பு மனதை குறுக்கறுத்து ஓடியது. தேநீர் குடிக்கத்தக்க சூட்டுக்கு ஆறியிருந்தது. தலையடி இன்னும் மாறுவதாக இல்லை. மிதுனிடம் கடந்த புதன்கிழமை அந்த கேள்வியை கேட்டதிலிருந்து அவள் அவளாகவே இல்லை. தேநீரை உறிஞ்சி குடிக்க தொடங்கினாள். இன்னும் 3 மணி நேரத்தில் வனிதா அம்மாவும் கோகுலனங்களும் வந்துவிடுவார்கள். கடந்த 3 வாரமும் ஆஸ்திரேலியாவில் மகனது குடும்பத்தோடு தங்கியிருந்தார்கள். கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு லண்டனில் நிற்க வேண்டும் என்ற பிடிவாதத்தோடு அங்கிருந்து கிளம்பி வருகிறார்கள். வழமை போலவே அவள்தான் வீட்டை பார்த்து கொண்டாள். அவளால்தான் அவர்களின் பிடிவாதம் வயது போக போக குறைந்து கொண்டு போகாமல் கூடிக்கொண்டு போவதாக வனிதா அம்மாவின் மகனார் சொல்லுவார். அவள் எதுவும் சொல்வதில்லை. அவளுக்கு அவர்களோடு 11 வருட கால உறவு பிணைப்பு. ஆனால் வாழ்வு பரியந்தமும் நீண்டது போல ஒரு நெருக்கம். அவர்களை மட்டும் சந்தித்திராவிட்டால் அவளது வாழ்வு சிதறு தேங்காய் சில்லுகள் போல திசையற்று சிதறி போயிருக்கும். உடைந்து சிதறட்டும் என்பது போன்ற ஓர்மத்தோடு அவளை ஓங்கித்தான் அடித்தது விதி. திருமணமாகி 7 வருடம் தான் முடிந்திருந்தது. அவளின் உயிரில் வாழ்ந்த இனியவனை மோட்டவேயில் எக்ஸிட் எடுக்கைக்குள்ள நடந்தது என்று சொல்லி திறக்கப்பட முடியாத கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து கொடுத்தது. காலையில் வழி அனுப்பி வைக்கும் போது வாசலில் வைத்து அவன் கொடுத்த உதட்டு முத்த இனிப்பு மாறவில்லையே. அவனா சீலனா அவளை அவ்விதம் கைவிட்டு போனான்? அதுதான் அவனுக்கான கடைசி வழி அனுப்புகையா? வருத்தம் என்று கிடந்தாகினும் அன்றைக்கு வெளியே போகாமல் இருந்து அவன் அந்த விபத்திலிருந்து தப்பி இருக்கக்கூடாதா? மனம் ஏம்பலித்தது. முதலில் நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உரத்து கத்தி கத்தி அழுதாள். கண்ணீர் கொட்ட கொட்டு அழுதாள். பின்னர் மௌனமாக கண்ணீர் வற்ற வற்ற அழுது தீத்தாள். பின்னர் கவிழ்த்த கிண்ணம் போல வாயை வைத்து கொண்டு உதடுகள் தொடிக்க வெம்பி தீத்தாள். எதனாலும் எதுவும் மாறவில்லை. 33 வயதில் கையில் 6 வயது பிள்ளை மிதுனுடன் தனித்து தவித்து போய் புயல் முறித்து போட்ட பூங்கொடி போல நின்றாள். அந்த துயர கடலில் இருந்து அவளை மீட்டெடுத்தது வனிதாமாவும் கோகுலனங்களும் மட்டும்தான். அவர்களுக்காக அவள் உயிரையும் கொடுப்பாள். தேநீரை குடித்து முடித்த பிறகும் தலையடி மாறவில்லை. தனக்குள்ளான பெரும் போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த கேள்வியை கேட்டிருந்தாள். மகனிட்ட கேட்டு ஒரு நல்ல முடிவு சொல்ல வேணும். நாங்கள் பிரயாணம் போட்டு வர நீர் முடிவு சொல்லி போட வேணும் என்று வனிதா அம்மா அன்பின் பேரால் காலக்கெடு விதித்திருந்தார். அதனால்தான் நாக்கில் ஒட்டி கொண்டு வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்த சொற்களை திரட்டி மெல்லிய குரலில் அந்த கேள்வியை மிதுனிடம் கேட்டே விட்டாள். ஒரு கணம் அப்படியே உறைந்து போனவன் போல நின்றான் பிள்ளை. நெடுநடுவென்று வளர்ந்து சுருள் முடியுடன் அரும்பு மீசையுடன் 17 வயதில் நிற்பவன் சீலனையே உரிச்சு வச்சு கொண்டு வளர்ந்து வாரான். அப்படியே தோற்றத்தில் உன்ற மனுஷனை போல ஒரு பிள்ளைய கடவுள் தந்திருக்குது கருணையோட என்று அம்மா சொல்லுவாள். கருணையோட கடவுள் தந்திருக்குது என்பதில் உள்ள யதார்த்தம் அவளுக்கு பிடிபடவில்லை. ஆனால் அவள் எதுவும் சொல்வதில்லை. மிதுன் தாயின் முகத்தை பார்த்தான். அவள் விழிகள் அவனை நேரே பார்க்க முடியாமல் தாழ்ந்தன. மாம், Shall we talk about it later, please? Let's go to Kyle restaurant this Friday. தொடர்ந்து அவசரமில்லத்தானே என்றான் தமிழில். தமிழ் புரிந்தாலும் மிக மிக குறைவாகவே தமிழில் கதைப்பான். அவனுடைய தமிழ் நண்பர்களும் அப்படித்தான். ஓமோம், அவசரமில்லை, அவசரம் ஒன்றுமில்லை. ஏன் அவள் ஒவ்வொரு சொல்லையும் 2-2 தரம் சொன்னாள்? ஏன் அவளது குரல் அவ்விதம் நடுங்கியது? எப்போதுமே ஏதாவது தீர்மானங்களை எடுக்க வேண்டி வந்தால், மனக்கசப்பு குடும்பத்தில் ஏற்பட்டால் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்விடுவார்கள். நீண்ட நேர முகம் பார்த்த உரையாடல் பிரச்சனைக்கு தீர்வை தந்துவிடும். அறியாதவர்கள் சூழ இருப்பதால் விரும்பியபடிக்கு நிதானத்தை இழந்துவிட முடியாது. சீலன் அவளது ஊடல் கோபங்களுக்கும் உண்மை கோபங்களுக்குமாக அறிமுகப்படுத்திய பழக்கம் இன்று வரை தொடர்கிறது. காயல் அவர்களுக்கு அருகில் இருக்கும் பிரசித்தமான மலையாள ரெஸ்டாரண்ட். அப்படி என்ன தவறாய் கேட்டுவிட்டாள் அவள்? கேட்க வேண்டியதைத்தானே கேட்டாள். அது நியாயம்தானே? ஓ, நியாயம்தான். ஆனால் அது தேவையோ? மனம் குறளி வித்தை காட்டி ஓடியது. அவள் அதை அவசரப்பட்டு கேட்டுவிட்டாளோ? அந்த கேள்வி அதுவரை அவளின் உயிரில் இருந்து மகன் மீது பொழிந்த அன்பில் ஒரு துளி விஷமாய் விழுந்திருக்குமோ? எரிமலை குழம்பு இறுகிய பாறை போல போயிருக்கத்தக்க அவளது வாழ்வினை அன்பினும் தங்கச் சுரங்கமாய் மாற்றியவன் மிதுன். அந்த தங்கச் சுரங்கத்தை விடிவைத்து தகர்க்கும் முதல் கண்ணிவடிதான் அந்த கேள்வியோ? மெனப்பதட்டம் அதிகமாகியது. பெனடோல் போட்டால் சரியாகுமோ? இன்னமும் தலை விண்வெண் என்று குத்தி கொண்டிருந்தது. சமையல் அறைக்கு வந்தாள். அவளது வீட்டு சமையல் அறை போல் மூன்று மடங்கு பெரியது. முகம் பார்க்கலாம் போல இருந்த பளிங்கு டைல்ஸில் பட்டு தெரித்த வெளிச்சம் அறையின் வெளிச்சத்தை இரண்டு மடங்காக்கியது. ஒரு ஓரமாக 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடத்தக்க வெண்ணிறமான ஒற்றை கிரனைட்டில் அமைந்த மேசை. அதில் கத்தரிப்போவிலும் கருநீலத்திலும் இயற்கையாக ஓடிய வரிகள் அபூர்வமானதொரு சோபியை அந்த மேசைக்கு அளித்திருந்தன. சுற்றிவர அடுக்கப்பட்ட 10 ரோஜா வர்ண கதரிகள். நடுவில் செயற்கை என கண்டுபிடிக்கவே முடியாத உயிர்ப்பில் பரந்த பூங்கொத்துடன் கலா நுட்பங்கள் நிறைந்த பூச்சாடி. அழகான பாத்திரங்களில் இடியப்பம், உருளைக்கிழங்கு பிரட்டல், பருப்பு, சொதி, சம்பல் வைத்து அவற்றை கண்ணாடி மூடிகளால் மூடியிருந்தாள். அங்கு சமையல் நடந்ததற்கான எந்த தடயமும் இல்லை. வெளிச்சமும் சுத்தமும் வனிதாம்மாவின் தாரக மந்திரம். இரண்டையும் ஒருவர் கவனித்து கொண்டால் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிடலாம் என்பார். அவளும் அதை பழகி கொண்டு விட்டாள். பெனடோலை போட்டுக்கொண்டு வீட்டின் முன்புறம் வந்தாள். செங்கபில நிறத்தில் மாடிப்படிகள் மேலே ஓடிச் சென்று பலமும் இடமுமாய் கிளைத்தன. மேலே 5 பெரிய அறைகள். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஒன் ஸ்வீட் பாத்ரூம்கள். அந்த வீட்டில்தான் அவளது வாழ்வின் பெரும்பாலான பொழுதுகள் கழிகின்றன. அது தனது வீடே போல ஒரு பற்றுதல் அவளுக்கு வந்துவிட்டிருந்தது. பியானோ ரூம் சரியாக இருக்கிறதா என்றொரு மேலோட்ட பார்வை பார்த்தாள். இப்போது மகனார் மாதவனின் படிப்பு கால வெற்றி கிண்ணங்கள், கேடயங்கள், பட்டமளிப்பு படங்கள், ஒரு சில குடும்ப படங்கள் மற்றும் தேன் நிறத்தில் எப்போதும் மூடப்பட்ட பியானோவன் தான் அங்கு இருக்கின்றன. அத்துடன் மிகை பணத்தில் மிதந்து வந்த கர்வத்தில் கலை வேலைப்பாடு மிக்க 2 காட்சி கதறைகள் அங்கு அமர்ந்திருந்தன. அவற்றில் எவரும் அமர்வதில்லை. பியானோவை எவரும் இசைப்பதில்லை. துயரம் கலந்த அமைதிதான் அந்த அறையின் விதியோ? மனிதர்களைப் போல அறைகளையும் விதி ஆட்டி வைக்குமோ? அந்த பியானோ ரூம் முன்னர் வனிதாமாவின் தாயார் ராசலட்சுமி அம்மாவுடையதாக இருந்தது. அம்மாண்ட ரூம் என்றுதான் அழைக்கப்பட்டது. உன் தலைவிதிதான் உன்னை போட்டு ஆட்டுது மோனே. இந்த வயதில் தங்க கொடி போல தனிச்சு போய் நிற்கிற. கவனம் பிள்ளை, உன்னை விட்டு 10 வயசு மூத்த ஆம்பளியலோட கதைச்சு பழகாத. 10 வயசு குறைஞ்ச பொடியலோடையும் பழகாத. புரத்தியர் ஏதும் பழி சொல்லி சொல்லி போடுவின மோன. அம்மா வாழ்க்கை முழுதும் புரத்தியாருக்காகத்தான் வாழ்ந்தது போல அவளுக்கு படும். அந்த புரத்தியார் அவள் நிற்கதியாய் நிற்கைக்குள்ள கை கொடுத்து காப்பாற்றினவையோ? இல்லத்தானே? ஆனாலும் அவள் அம்மாக்கு என்றாள். அம்மா சொன்னபடி ஆண்களுடன் மிக மிக குறைவாகத்தான் பேசினாள். பேசும் போதெல்லாம் அம்மாவின் குரல் அவளது நெஞ்சுக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கும். சீலன் உயிருடன் இருந்தபோது மிதுன் நர்சரி தொடங்கிய பிறகு ஒரு அறக்கட்டளையில் சிறு கணக்கு வழக்கு பார்த்து கொள்கிற கணக்காளராக இருந்தாள். தோளில் உரசும் கூந்தலுடன் துள்ளலும் குதிப்புமாக மேலை தேய பாணியில் விதவிதமான உடுப்புகளை போட்டுக்கொண்டு பார்ட் டைம் வேலைக்கு போனாள். மன அழுத்தம் தராத வேலை. சில நல்ல நட்புகளை தந்தது. மிகுதி நேரமெல்லாம் குடும்பத்தோடு குதூகலித்திருந்தாள். சீலன் அவளை பூ போலத்தான் தாங்கினான். அவளையும் மிதுனையும் தன் உயிர் கூட்டுக்குள் பொத்தி வைத்துத்தான் பாதுகாத்திருந்தான். எதிர்பார்த்திராத ஒரு பொழுதில் அவர்களை தவிக்க விட்டு தனியே நிரந்தரமாக பிரிந்து போனான். சீலன் போன துயரத்தை அது நடக்கவே இல்லை என்று மறுத்தும், நடந்துவிட்டது என்று ஏற்று மன அழுத்தத்தில் கரைந்தும், எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் பலவற்றில் முட்டி மோதியும், இனிப்பு சாப்பிட்டு உடல் பருத்தும், கவுன்சிலிங் போய் மனதை சமநிலைக்கு கொண்டு வந்தும், உடல் மெலிந்து தன்னிலைக்கு மீண்டதுமாக ஒருவரிடம் போயிருந்தது. வாழ்வே கசந்து கிடக்கிற போது வாய்க்கியதற்கு இனிப்பு என்று ஒரு வைராக்கியத்தோடு தான் இனிப்பை முற்றுமாக தவித்திருந்தாள். துன்பத்துக்கு துணையாக என்று சொல்லி பிரான்சிலிருந்து அம்மா வந்து நின்றாள். அம்மாவை பார்க்கவும் அவளை பார்க்கவும் ஆக்கள் வந்து போனார்கள். ஆக்கள் பலதும் பத்தும் சொன்னார்கள். அவர்களில் சிலர் சொந்த பந்தமாகவும் இருந்தார்கள். அந்த ஆக்களைத்தான் அம்மா பிறத்தியார் என்று பொதுப்படியாக சொல்லுவது வழக்கம். அவர்கள் இனிப்பை அவள் தொடர்ந்து தவிர்ப்பதால் அவளுக்கு சுகர் சம்பந்தப்பட்ட வருத்தம் இருக்குமோ என்று தமக்குள் கிசுகிசித்தார்கள். ஏன் அவளது வாழ்வு இப்படி போனது, என்ன பாவம் செய்தாள் என்று ஆராய்ச்சி கூட்டம் போட்டார்கள். கொஞ்ச பேர் கடவுளுக்கு கண்கள் இருப்பதை பற்றி சந்தேகப்பட்டார்கள். வேறு சிலர் விதியை திட்டி தீர்த்தார்கள். அவளையும் பிள்ளையையும் தவிக்க விட்டு போன சீலனையும் கூட திட்டினார்கள். அவள் மேலும் மேலும் துயரக்கடலுக்குள் மூழ்கி மூழ்கி போனாள். ஒரு கட்டத்தில் தான் வாழும் நாட்டின் போக்கோடு இவை எதுவும் பொருந்தி போகாததை அவள் மனம் உணர்ந்தது. முடிவு பெறுபேறு என்ன என்பதை கருதாமலே பேசி பேசி தீர்க்கிற அம்மாவிடமிருந்தும் பிரத்தியாரிடமிருந்தும் அவள் விலகத் தொடங்கினாள். அவளது சிநேகிதி ஜெனிதான் ஒரு நாள் அவளை சேர்ந்து சாப்பிட அழைத்தாள். விருப்பமே இல்லாமல் தான் புறப்பட்டு போனாள். மேகி, யூ டெஃபினெட்லி நீட் கவுன்சிலிங். இட்ஸ் ஃப்ரீ. டோன்ட் பிளே வித் யுவர் லைஃப். ப்ளீஸ் டோன்ட் பிளே வித் மிதுன்ஸ் லைஃப். அது சரிதான். அவளுக்கு கட்டாயம் உளவளம் சார்ந்த அறிவுரைகள் தேவை. அவள் மிதுனின் வாழ்வுடன் விளையாடக்கூடாது. இதெல்லாம் பெரிய துன்பமா என்றாள் தனது குட்டை தலைமுடியை கலைத்தபடி. தானும் கவுன்சிலிங்கால் தனது வாழ்வை மீளப்பெற்றேன் என்றாள். கிராண்ட்பாவின் சிநேகிதர் தன்னை 7 வயது தொடக்கம் 3 வருடமாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக சொன்னாள். அவர் செத்த பிறகு அவர் உண்மையில் செத்துவிட்டார் என்று தனது சின்ன விரல்களால் குத்தி பார்த்து உறுதிப்படுத்தி சந்தோஷம் கொண்டதாக சொன்னாள். ஆனால் அவர் இறந்த பிறகும் அவளது வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை. 13 வயதுகளில் அவளால் எவருடனும் நட்பு கொள்ள முடியவில்லை. தன்னைத்தான் காயப்படுத்தினாள். தற்கொலைக்கும் பலமுறை முயன்று தோற்றாள். பின்னர் அவளது ஆசிரியர் ஒருவரின் உதவியால் கவுன்சிலிங் போகத் தொடங்கினாள். பின்னர்தான் அந்த கருமையான எண்ணங்களிலிருந்து முற்றாக வெளியே வந்திருந்தாள். ஒரு பார்ட்னரோடும் 2 பிள்ளைகளோடும் ஒரு அழகான குடும்பமும் அவளுக்கு இருக்கிறது. இவளும் கவுன்சிலிங் போனாள். ஜிம்முக்கு போனாள். யோகாவுக்கு போனாள். கேயாவுக்கு கோர்ஸ் ஒன்று செய்தால் வேலி எடுப்பது இலக்கு என்றார்கள். அவ்வாறே அதன் தரங்களில் 1, 2, 3 என்று படித்து முடித்தாள். யோசிக்க நேரமே இல்லாத வாழ்வு துன்பத்தை மறக்க வைத்தது. இலகுவாக வேலையும் தேடிக்கொண்டாள். வருடம் 16,000 சம்பளம், விடுப்பு கூட. ஆனால் வேலை அவளை பலவிதமான துன்ப காட்சிகளுள் நாளும் பொழுதும் மூழ்க வைத்தது. முதுமையை, பிணியை, அதன் பேரவலங்களை ஒவ்வொன்றாக அறிந்தாள். ஆனால் அந்த அனுபவம் அவளது தனிப்பட்ட துயரத்தை குறைத்தது போலவும் பட்டது. முதுமையில் ஆண் பெண் உடல்கள் பேதமின்றி வெட்கத்தை இழந்து விடுகின்றன. கட்டுறுதியாக இருந்த தசைகள் உருக்குலைந்து தொங்குகின்றன. மனிதர்களின் உடல்கள் குறுகவும் பெருக்கவும் தொடங்குகின்றன. அவர்களின் மனதில் உணர்ச்சிகளின் கிளர்ச்சிகள் குறைந்து விடுகின்றன அல்லது அற்றுப்போகின்றன. நோயில் துவளும் உடல் அன்பு, காதல், காமம் என்பவற்றை துறந்து விடுகிறது. வேதனை தீவிரமாகிற போது மனம் இறப்புக்காக யாசிக்க தொடங்குகிறது. முதியவர்களை பராமரிக்கும் போது அந்த கசப்பான உண்மை சித்தர்களின் பாடல்கள் போல அவளை ஒவ்வொரு நாளிலும் சந்தித்தது. அவ்வாறெனில் இளமை ததும்பும் பெண்ணுடல்தான் இவ்வளவு பெருமதியானது. அவள் தன்னை உணர தலைப்பட்டாள். அவளுக்கு தினமும் அழகாக உடுக்க தோன்றியது. அவள் பேரழகு பொலிய தன்னை அலங்கரித்துக் கொள்ள தொடங்கினாள். கவனம் பிள்ள, ஓவரா போகாத, பிறத்தியார் ஏதும் சொல்லிவினம் என்றாள் அம்மா. எல்லாரும் தானே வடிவாய் வெளிக்கிட்டு போகினம். பொறுக்க முடியாது வெடித்தாள். அவையள் குடும்பகாரர், அவ போனால் சனம் ஒன்றும் சொல்லாதவள் பிள்ள. அவள் சடுதியாக அறைக்குள் புகுந்து கொண்டாள். எத்தனை எத்தனை சங்கிலிகள் அவளை தனது விருப்பத்தின்படி நடக்க விடாமல் பிணைத்திருக்கின்றன. அவளுக்கு அசதியாக இருந்தது. மறுநாள் வளமையை விட நன்றாக அலங்கரித்து கொண்டு வெளியே போனாள். அம்மா அவள் இயல்புக்கு மீண்டு விட்டதால் தான் நிற்க தேவையில்லை என்று பிரான்சில் இருக்கும் அண்ணா வீட்டுக்கு திரும்பவும் போய்விட்டாள். சீலனால் பழக்கம் வந்த நான்கைந்து தமிழ் குடும்பங்களில் பெண்கள் அவளுக்கு நல்ல சிநேகிதமாயிருந்தார்கள். அவர்கள் மகனை பாடசாலைக்கு ஏற்றி இறக்கும் உதவியை மாறி மாறி செய்தார்கள். அவளுக்கு பண நெருக்கடி என்றில்லை. மோகேஜ் ஃப்ரீ வீடு வைத்துக் கொண்டுதான் சீலன் இவளை செய்து கூட்டி வந்திருந்தான். சகோதரி மீனாவும் வசதியான இடத்தில் திருமணமாகி கனடாவில் வாழ்ந்ததில் அவனால் தன் குடும்பத்துக்கு என்று சேமிக்க முடிந்தது. விபத்தில் போகும்போது கம்பன்சேஷன், இன்சூரன்ஸ் மற்றும் தவறுதலாக மோதியவனின் குடும்பத்தினர் கொடுத்த தண்டப்பணம் எல்லாவற்றையும் கவனமாக வங்கி வைப்பு செய்திருந்தாள். அதிலிருந்து கணிசமான வட்டியும் வந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் தமிழாக்கள் மூலமாக ஒரு வயதான அம்மாவை நாள் முழுதும் பராமரிக்க ப்ராப்பராக கியாபர்கர் படிப்பு படித்தவரை வெனி என்பவர் தேடுவதாக அறிந்தாள். மணித்தியாலத்துக்கு 20 பவுண்ட்ஸ். வார நாட்கள் 5-லும் 9 மணி தொடக்கம், 5 மணி வரை 8 மணி நேர வேலை. முதல் பார்வையில் வனிதாமாவை பிடித்து கொண்டது. அவருக்கும் மேகலாவை பிடித்து கொண்டது. நேர் என்ன வெனியன்றி என்று கூப்பிடலாம். என்ற பேர் வனிதகுமாரி. இன்றி எல்லாரும் வெனி என்று தான் சொல்லுவினம். நான் மேகலா, நீங்கள் மேகா என்று கூப்பிடலாம். பின்னர் அவளாக கேட்டுத்தான் அவரை வனிதாமா என்று கூப்பிடத் தொடங்கினாள். அவர் கருணையின் மொத்த உருவமாக இருந்தார். அப்போது லோயராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். கோகுலனங்கள் என்ஜினியராக இருந்தார். மாதவன் ஒரே மகன். அவர்கள் மிதுன் மீதும் பாசத்தை பொழிந்திருந்தார்கள். அத்தனையும் திருப்பிக் கொடுப்பது போல அந்த குடும்பத்துடன் ஒன்றி போனாள் அவள். ராசலட்சுமி அம்மாவுக்கு வயது 72 தான். ஆனால் அவருக்கு மறதி வருத்தம். முதலில் சொற்களை மறந்தார், பிறகு செயல்களை மறந்தார், பிறகு சூழலை படிப்படியாக மறந்து அவளை சந்திக்கிற பொழுதில் தன்னையே மறந்தவராக இருந்தார். நடமாடுவதற்கு உடலில் வலி இருந்தது. ஆக வீட்டுக்குள் அங்குமிங்கும் நோக்கமற்று திரிந்து கொண்டிருப்பார். கதவு திறந்திருந்தால் வெளியே போய்விடுவார். மாடிக்கும் சமையலறைக்கும் தடுப்பு கேட் போட வேண்டி வந்தது. முழுதாக அவரது நடமாட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவரது அறைக்குள் சிசிடிவி பூட்டியிருந்தது. தூங்கும் போது கூட எழுப்பிவிட்டாரா என கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். பசிக்குது என்பார். வாயை இறுக மூடி வைத்திருப்பார். சாப்பிடவோ விழுங்கவோ தெரியாது. உடல் உபாதைகளை அடக்கவோ வெளிப்படுத்தவோ அவருக்கு தெரியாது. அணியப்பட்டிருக்கும் நெப்பியை எப்போது கழற்றி வீசுவார் என்று அனுமானிக்க முடியாது. சிலவேளை அதனை கொமர்ட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிவிடுவார். வீட்டின் கழிவு நீர் வழியில் அடைப்பு திருத்த வேண்டி வந்தது ஒரு முறை. பின்னர்தான் அது இவரின் கைங்கரியம் என்று தெரிய வந்தது. சில வேளைகளில் ஒன்றும் சொல்லாமல் அழுது கொண்டே இருப்பார். அதனை நிறுத்த முடியாது. அதன் காரணம் அவருக்கே தெரியாது. அத்தனையும் தாங்கி அர்ப்பணிப்போடு மன விருப்பத்தோடு தன் உயிரில் பொங்கும் இரக்கத்தோடு தான் வேலை செய்தாள். வனிதாமாவுக்கு எவருமே தர முடியாத ஆறுதலை வழங்கும் தேவதையாக இருந்தாள். 4 வருடங்கள் தான் அவர் உயிரோடு இருந்தார். அவர் போன பிறகு வீட்டு பணிக்காக வாரத்தில் 3 நாட்கள் வனிதாம்மா வீட்டில் வேலை தொடர்கிறது. சமையல், ஷாப்பிங், கிளீனிங், வீட்டு பராமரிப்பு, தோட்ட கண்காணிப்பு, வீட்டில் நடக்கும் பார்ட்டிகளை நன்றாக நடத்துதல் என எல்லாமே அவள்தான். கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கான தயார்படுத்தலும் ஏறக்குறைய முழுமையாக முடித்திருந்தாள். பக்கத்தில் டின்னர் ரூமில் செவ்வண்ணம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தது. பெரிய சிவப்பு விரிப்புடைய சாப்பாட்டு மேசையில் கிராக்கர்ஸ், அருகில் 2 கண்ணாடி அலுமாரிகள், அதற்குள் வகை வகையான பிளேட்ஸும் கரண்டி கத்தி வகைகளும் மதுக்கிண்ணங்களும் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்தன. கிறிஸ்மஸ் ட்ரீ நிமிர்ந்து நின்று தங்க மரம் போல ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அதில் 10,000 மஞ்சள் ஒளி வீசும் சின்ன மின் குமிழ்களின் சங்கிலியைத்தான் சுற்றியிருந்தாள். அத்துடன் பல வண்ணக் கோலங்கள், உச்சியில் தங்க நட்சத்திரம் ஒன்று ஜெகத் ஜோதியாக சுடந்தது. வீதியெல்லாம் தோரணங்கள் என்ற தாமரை செல்வியின் நாவல் ஒன்றை விரும்பி படித்திருக்கிறாள். இங்கே வீடெல்லாம் வெளிச்சத் தோரணங்கள் போல் இருந்தது. வீட்டின் முகப்பிலும் தானியங்கி கேட்டிலும் பளிர் வெள்ளை வெளிச்சம் மற்றும் லித்தோடதரா பூவின் பளிர் நீல நிறத்தில் வெளிச்ச மாலைகள் விட்டுவிட்டு மினுங்கி வீட்டை ஒளி வெள்ளத்தில் ஆழ்த்தியிருந்தன. வெண் சிறுகள் பரவிய முற்றத்தின் கரையோர கிராஸ் எல்லாம் பொன்மஞ்சள் தங்க மாலைகளாக வெளிச்சம். எல்லாமே அவளதும் மிதுனதும் திட்டங்கள்தான். வனிதாமாக்கு மட்டுமல்ல, அவளுக்கும் வெளிச்சம்தான் பிடிக்கும். அவளது வாழ்விலும் மெல்ல மெல்ல வெளிச்சத்தை பரப்புகிறாள் அவள். 2 நாள் லீவிலும் நீச்சலுக்கு போகிறாள். 5 தமிழ் சிநேகிதிகளும் 3 வெள்ளை சிநேகிதிகளும் அவள் மனதுக்கும் நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். ஹெலனின் நாயோடு அடர் மரக்காடுகளில் நடக்கப் போகிறாள். சுலோவுடன் அம்மன் கோவிலுக்கு போகிறாள். வார விடுமுறையில் மகனோடு தான் வாழ்வு. ராசலட்சுமி அம்மா இருந்தபோதும் கூட வார விடுமுறையில் வேலைக்கு போவதில்லை. வனிதாம்மா வேறு ஒரு பெண்ணை வார விடுமுறை வேலைக்கு அமர்த்தியிருந்தார். அவள் கட்டாயம் விதினோடு குவாலிட்டி டைம் செலவழிக்க வேண்டும் என்பதில் வனிதாம்மா மிக கவனமாக இருந்தார். மகனை தோழன் போலத்தான் அவள் வளர்த்தாள். பிள்ளைக்கு மதிப்பு கொடுத்தே வளர்த்தாள். அவன் நினைப்பதை பேசும் சுதந்திரம் எப்போதும் அவனுக்கு இருந்தது. ஆட்டுக்கல்லில் உளுந்தினை ஆட்டும் கையொன்றைப் போல அவள் ஒரு சில வழிபடுத்தல்களை செய்தாள். மகனின் வாழ்வை முழுதாக அவள் வாழவில்லை. இதெல்லாம் வனிதாம்மா அவளோடு கதைத்து விட்டு போகிற பெற்றோரிய முறைகள்தான். அவற்றைத்தான் அவள் அமுல்படுத்தினாள். இப்போது மிதுன் தனது வெற்றிகளாலும் பண்புகளாலும் குணநலன்களாலும் அவளது மனதில் பால் பார்க்கிறான். அந்த கேள்வியை கேட்டு நந்தவனத்திலோர் ஆண்டி போல வாழ்வை கூத்தாடி போட்டுடைத்து விட்டாளா அவள் என்ற கேள்வியில் மனம் மீண்டும் படபடக்க தொடங்கிவிட்டது. அப்படி என்னதான் மிதுனிடம் கேட்டுவிட்டாள். கிஷான் அங்கிள், திலான் அவையோட நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து வாழலாம்ன்ட்டு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் மிதுன்? அவனது பதிலை இன்றிரவுதான் காயல் ரெஸ்டாரண்டில் தெரிந்து கொள்ளப் போகிறாள். எத்தனை எத்தனை உணர்ச்சி குழப்பங்களை கடந்து மனப்புயல்களை கடந்து வந்து அவள் இந்த கேள்வியை அவனிடம் கேட்டாள். இந்த நாட்டில் வளர்ந்த பிள்ளை, அவள் வளர்த்த பிள்ளை, அம்மாவை புரிந்து கொள்வாள் என்று நினைத்துத்தான் கேட்டாள். அப்படியென்றால் அவளது கேள்விக்கு ஏன் அவன் உடனடியாக சம்மதம் சொல்லவில்லை என்று பரபரத்தது. கிஷானை 3 வருடங்களுக்கு முன்னர் வனிதாமாவின் கிறிஸ்மஸ் பார்ட்டியில்தான் முதன் முதல் சந்தித்திருந்தாள். மேகலா என்று பெரிய குரலில் அழைத்தார். இவர் கிஷான், பேர்மிங்ஹாமில் கனகாலம் இருந்தவர். இப்போ மகனின் படிப்புக்காய் வேண்டி சரைக்கு மூவ் பண்ணியிருக்கணும். மகனுக்கு பேர் டிலான், 11 வயது. நைஸ் டு மீட் யூ என்றாள். நைஸ் டு மீட் யூ என்றான். உங்களோட மகனுக்கு எத்தனை வயசு தொடர்ந்து கேட்டான். அவருக்கு 14 என்றாள். பிள்ளைகள் இருவரும் ஹலோ சொல்லி சேர்ந்து விளையாட போய்விட்டார்கள். அவனும் அவளும் வெவ்வேறு திசையில் போய்விட்டார்கள். அடுத்த நாள் அவளது கதை கிஷானுக்கு தெரியும் என்றார் வனிதா அம்மா. அவள் எதுவும் பேசவில்லை. அதுதான் அந்த பரிவு அவனின் விழிகளில் நிரம்பியிருந்திருக்க வேண்டும். பின்னர் 4-5 முறை வனிதாமா வீட்டுக்கு கையுதவி செய்ய வரும்போது சிறிய சிறிய உரையாடல்களில் பரிச்சயம் கூடிப்போனது. அவன் வேலை செய்யும் போது இடைக்கால தமிழ் பாடல்களை கேட்பது அவளுக்கு பிடித்திருந்தது. சிலரை சில பொழுதுகளில் பிடிக்கும், ஆனால் அவளை எல்லா நேரமும் பிடிக்கிறது என்றான் ஒருமுறை. அவளுக்கு கைகள் பூம்பனி போல குளிந்து போய்விட்டன. பிள்ளைகள் இருவரும் வாரம் ஒருமுறை ஆன்லைன் கேமிலும் டென்னிஸ் கிளப்பிலுமாக நெருக்கமான உறவை பேணி வந்தார்கள். கடந்த வருடத்தில் ஒரு நாள் கிஷான் மிதுனையும் அவளையும் லஞ்சுக்கு அழைத்திருந்தான். அவளும் அவனது கதையை அறிந்திருந்தாள். விரும்பி திருமணம் முடித்த காதல் மனைவியை கேன்சருக்கு பலி கொடுத்திருந்தான். டிலான் பிறந்த பிறகு 6 மாதத்தில் நடந்தது. 2ஆம் மாதத்திலே இருந்தே நோவு இருந்தும் கூட பால் கட்டி என்று கவனமில்லாமல் இருந்துட்டினம். நோவு தீவிரமாகி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகேக்க அது 4வது ஸ்டேஜுக்கு போயிட்டுது. இவர்தான் டிலானை வளர்த்தது. கடவுளே, எவ்வளவு பாடுபட்டிருப்பான் என்று மனமுருகியது. தேவையற்ற கதை எதுவும் பேசாத அவனை தன்னை அறியாமலே அவதானிக்க தொடங்கினாள். தொழில், ஜிம், பிள்ளை, மிகச்சில சிநேகிதங்கள் அவனது வாழ்வாக இருந்தது. பழகுவதற்கு நம்பிக்கைக்குரியவனாக தோன்றியது. 3 மாதங்களின் முன்னால் லஞ்சுக்கு வாங்கோவன் என்று அழைத்திருந்தான். மிதுனும் அவளும் போனார்கள். வீட்டில் பெண்ணொருத்தி இல்லை என்ற குறையில்லாமல் வீடு அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது. சுவையாக சமைத்திருந்தான். அதையும் இதையும் பேசிக் கொண்டார்கள். அதில் பொருள் இல்லைத்தான், ஆனால் இனிமை பூத்திருந்தது. பிள்ளைகள் வெடிச்சிரிப்புடன் விளையாடினார்கள். இனிய கீதம் போல அவளது மனதை அது நிறைத்தது. வரவேற்பறையில் ஓரமாக ஒரு வீணை இப்போதுதான் துடைத்தது போன்ற மினுக்கத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது. கீதாவுடையது என்றான். என்றாள். 4 பேரும் சேர்ந்தொரு அழகான படம் எடுத்துக் கொண்டார்கள். அதன் பின்னணியில் வீணையும் இருந்தது. அன்றிரவு அவள் மனதில் ஒரே குழப்பம். தினக்குறிப்பில் சொல், ஒரு சொல், நீ எனக்கு சொல், என்னை நினைந்தழுதாயா நீ, ஒரு முறையேனும் என்று கிஷானின் பெயரிட்டு எழுதினாள். குற்ற உணர்ச்சி பொங்கியது. சீலனை மறந்துவிட்டாளா அவள்? கடைசி மூச்சு வரை அவனது நினைவே தனக்கு துணையிருக்கும் என்றெல்லாம் முன்னர் சொல்லிக் கொண்டிருந்தாளே. இதய மலர் ஒரே ஒரு முறைதான் விரிந்து ஒரே ஒருவரை உள்ளே வைத்து கொண்டு மூடிவிடும் என்றாளே. இப்போது புதிய உணர்வு ஒன்று புதியவனுக்காக போக்குறதா? அவளுக்கு தாழ முடியாத துயரமாக இருந்தது. அழுகி அழுகியாக வந்தது. சீலனை உருவகித்து தன்னோடு எப்போதும் வைத்திருக்கும் தலையணியை கட்டியபடி உறங்கி போனாள். உண்மையில் வனிதாமாதான் இந்த அன்பு விதியை அவளது மனதில் ஊன்றியவர். அது வளர்ந்து வளர்ந்து இப்போது அவளை பாடாய்ப்படுத்த தொடங்கிவிட்டது. உமக்கும் கிஷானுக்கும் நல்ல தோற்ற பொருத்தம், மனப்பொருத்தமும் தான். அவனோடு சேர்ந்து வாழுமென் தனிப்புள்ள மிதுனுக்கும் ஒரு குடும்பமாய் வாழ கிடைக்கும். மிதுனுக்கு 11 வயதில் ஒரு தந்தையின் பிரசன்னம் எவ்வளவு நன்மை செய்யும் என அவள் அறிவாள். அவளுக்குள் அன்பின் முகை படக்கென்று அவிழ்ந்து விட்டது. யாரோ கேட்க காத்திருந்தது போல. ஏன் பூக்கக்கூடாதா? இந்த நாட்டில் இலைகளை உதிர்த்து உதிர்த்து ஒவ்வொரு பருவத்துக்கும் துளிர்கின்றனவே பெருமரங்கள். பூம்பனிகள் உறங்கி கிழங்காய் கடந்துவிட்டு வசந்த வருகைக்கு கட்டியம் கூற வெடித்து கிளம்பி கூச்சத்துடன் புன்னகை பூக்கிறதே டியூலிப்ஸ். அவளது வாழ்வு மட்டும் மீண்டும் பூக்கக்கூடாதா என்று எண்ண தலைப்பட்டாள் அவள். அவளுக்கு என்ன குறை என்றே அம்மா அடிக்கடி சொல்வாள். புறத்தியாரும் அவ்விதம்தான் சொல்கிறார்கள். அவளது வாழ்வில் எதுவுமே இல்லாமல் போய்விடவில்லை என்றும், அவளது வாழ்வு அப்படித்தான் என்று எல்லோருமே ஏற்றுக்கொண்டு விட்டது போலவும் தோன்றியது. இப்போதெல்லாம் திருமணங்கள் காதல் களியாட்டங்கள் எதுவும் அவளை பாதிப்பதில்லைத்தான். தெருக்களில் கைகோர்த்து திரியும் தம்பதிகள், பூங்காக்களில் ஒருவரே என நெருங்கி அமர்ந்திருக்கும் காதல் சோடிகள், வெளிச்சம் குறைந்த சந்துகளில் நின்று முத்தமிட்டுக் கொள்ளும் சீருடை சிறுவர்கள் என எதுவும் சீலனின் நினைவுகளை கிளத்துவதில்லை. ஆனால் வனிதாம்மாவும் கோகுலனங்களும் மெனமொத்த துணைகளாக ஒருவருக்கொருவர் என வாழும் காதல் வாழ்வு அவளது மனதில் தனக்கென ஒரு துணை பின்னாளில் வேண்டும் என்ற ஏக்கத்தை வளர்த்து வந்ததை அவள் அறிவாள். கடந்த வாரம்தான் வனிதாம்மா சொன்னார், கிஷானுக்கும் உம்மோட சேர்ந்து வாழ விருப்பமாம், உம்மோட முடிவை கேட்டு சொல்ல சொன்னார். இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியில் ஒரு நல்ல செய்தியை நான் எல்லாருக்கும் சொல்லலாம். முகம் மலர சிரித்தார். அவள் மட்டும் சம்மதித்தால் போதுமா? அம்மா சகோதரங்கள் சம்மதிக்க வேணும், புறத்தியார் பழி சொல்லாமல் இருக்க வேணும், எல்லாவற்றுக்கும் மேலாக மிதுன் மனப்பூர்வமாக சம்மதிக்க வேண்டும். எத்தனை எத்தனை தலைகள் தாமரை கொடியாக அவளது காலை சுட்டுகின்றன. உண்மையில் அவை அவளை பிணைத்திருக்கின்றனவா? அவளே தன்னைத்தான் கலாச்சார வழிப்பட்ட எண்ணங்களால் கட்டி வைத்திருக்கிறாளா? அவையெல்லாம் உடைந்து சிதற தான் சுதந்திரமாய் தனது வாழ்வை வாழ வேண்டும் என்ற ஆத்திரம் அவளுக்குள் கிளம்பியது. நெஞ்சுக்குள் நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூண், பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தீ. பாரதி கண்ட சக்தியின் வடிவமாய் தன்னைத்தான் காண முடியாதோ என்று எண்ணி ஏங்கினாள். சீலனை உருவகித்து தன்னுடன் வைத்திருக்கும் தலையணியை வேறொரு இடத்தில் பத்திரமாக வைத்துவிட்டாள். அதன் மாயத்துணை இனி அவளுக்கு வேண்டாம். அவள் மனதளவில் கிஷானை ஏற்றுக்கொண்டு விட்டாள். அவனது நினைவுகளே அவளது தலையணியாகிவிட்டன. அதனால் உறவுகளிடம் விளையாட்டாகவும் உண்மை போலவும் தனது மறுமண வாழ்வு பற்றி கதை போட்டு பார்த்தாள். நல்லா யோசிச்ச நீயா பிள்ளை? நீ இப்போ வீடு வாசல் பிள்ளி என்று ராசாத்தி போல வாழற. புதுசாக யாரும் வந்து இருக்கிற சொத்தை பங்கு போட்டால் பிறகு என்ன செய்வே? மோகேஜ் ஃப்ரீ வீட்டுக்காகவே வருவாங்கள். அம்மாக்கு எதிலும் பயம், போதும் என்ற மனம் பொன் செய்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை அவளுக்கு. பவனியாவில் வசிக்கிற 14 வயது மூத்த அக்காவை கேட்டாள். பிரச்சனை இல்லை மேகா, நீ இப்படி செய்தால் மிதுனுக்கு கல்யாணம் பேசுகிற காலத்தில் சிக்கல்கள் வராதோ? நல்ல குடும்பங்கள் சம்பந்தம் செய்ய தயங்கு வினமே. மிதுனின் எதிர்காலத்துக்காக நீளப்பார்வை பார்க்கிற அக்காவுக்கு நிகழ்காலத்தில் அவளது நிலையை ஏன் எண்ணி பார்க்க முடியாமல் இருக்கிறது? அப்படியெல்லாம் இல்லையக்கா, இந்த நாட்டில் பிள்ளைகள் தானாத்தான் விரும்பி செய்வினம். பித்தவை செய்து வைக்கிறது சரியான குறைவு. மற்றது என்னாலே அவன் வாழ்க்கை பழுதாகாது அக்கா. ஏனோ உரத்து சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டாள். ஏன் இவர்களிடமெல்லாம் சம்மதம் எதிர்பார்க்கிறாள் இவள்? புதிய நாட்டில் புதிய வாழ்வியல் அல்லவா அவளது? அவளுள் குழப்பம் பெருகியது. இப்போது எல்லாம் கிஷானை நினைக்கவே கவிதை பூத்து விடுகிறது. சொல்லவே ஆசையாக இருக்கும் அந்த பெயர் உன்னுடையதில்லையா? எழுதவே விரல்கள் இனிக்கும் அந்த பெயர் உன்னுடையதில்லையா? கேட்கவே சிலிர்க்க வைக்கும் அந்த பெயர் உன்னுடையதில்லையா என்று தினக்குறிப்பில் எழுதியிருந்தாள் ஒரு நாள். இதோ தேங்கிய காதல் நதியின் அனைத்து அணைக்கட்டுகளையும் திறந்து விடுகிறேன் உனக்காக. உலகத்து நதிகளெல்லாம் நனைந்து சிலிர்க்கட்டும் என்றெழுதினாள் இன்னொரு நாள். கிஷான் அவளது சம்மதத்துக்காக காத்திருக்கின்றான் என்று தெரிந்தும் மனம் முழுவதும் மின் உணர்வுகள் நிறைந்து நிறைந்து ததும்பத் தொடங்கிவிட்டன. அவளது மனம் சும்மது கிண்ணமாக மாறிக்கிடக்கிறது. எண்ணங்கள் காதலின் சந்தத்தில் இசைகிற பொழுது மனதில் கிளறும் சொற்கள் சும்மதுவாகி விடுகின்றன. ஆயிரம் ஆயிரம் அன்பில் திமிருகிற சொற்கள் அவனுக்காக பெருகுகின்றன. அவை அவளது தவிப்புகளையும் ஏக்கங்களையும் மிகையாக கொண்டவை. அவை அவளை போதையேற்றுகின்றன. அவளது மனக்கிண்ணத்தில் நிரம்பும் உணர்வுகள் செம்மதுவைப் போலவே நிறைந்து நிறைந்து ததும்புகின்றன. செம்மெனக் கிண்ணம் ததும்புகையில் தன் உணர்வுகளை அவள் வெளிக்காட்டக்கூடாதா? செம்மது கிண்ணம் ததும்பினால் வழியக்கூடாதா? கிஷானது ஒற்றை சொல் போதும் அவளுக்கு. அது காதல் கங்கியை அவளது இதயத்துக்கு இறக்கி விடுகிறது. பாகீரத பிரயத்தனமின்றியே பெருபரங்கள் வாய்த்து விடுகின்றன. இடைவிடாமல் தொடரும் அவனது நினைவு அளவற்ற மனோரதியங்களை அருளிவிடுகிறது. நெருப்பெனச் சிவந்த ஈரலிப்பு ஊறுகின்ற என் முள்முறுக்கம் பூ உதடுகளில் உன்மீதான உன்மத்த காதலின் தீராத சுவாரஸ்யங்களை எழுதி வைத்திருக்கிறேன். உனது உதடுகளால் அதை வாசிப்பாயா என்றெல்லாம் எழுதி அதை கிழித்து போட்டுவிட்டாள். மகன் பிறந்திருந்த நாட்களில் அவனை கண்டதும் தானே சுரக்கும் தனங்களைப் போலல்லவா அவளது மனம் கவிதைகளை சுரந்து விடுகிறது. உண்மையில் அவை கவிதைகளா? அவளது ஆழ்மனதின் உணர்ச்சிகளா? பாதி அவிந்த பச்சரிசி சோறாக பரிதவித்து கிடக்கிறேன். அடுப்பு அணைந்து கிடக்கிறது. மீதி அவிந்திடல் நீதிதானே? என் நண்பனே கிஷான், உனக்கு எரியும் காதல் தீயிலிருந்து ஒரு சொட்டு துளிப்பாயா எனக்காக? அவளுக்கும் காதல் மனமென்று ஒன்று இருக்கிறது. அத்தோடு அதில் பொங்கி பிறவாகிக்கும் துணைக்கான தவிப்பு இருக்கிறது. தனிமை இருட்டில் தவிக்கும் அவள் மனம் ஒரு பொன்னகலை யாசிக்கிறது. அவளது மனம் பாதுகாப்புக்கும் அரவணைப்புக்கும் ஏங்குகிறது. அவளை உள்ளும் புறமும் அறிந்த ஒரு ஆண்மகனை அவளது இதயம் தேடுகிறது. வருடலுக்கும் நீவுதலுக்கும் கோத்து பிணைதலுக்கும் தவிக்கிற மென் தளிர் விரல்கள் அவளிடம் இருக்கின்றன. ஒரு துணை படர்வதற்காக ஏங்கும் மூங்கிலைப் போல மஞ்சளும் மென்மையும் நளினமும் கூடிய தோள்கள் அவளிடம் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக அனைத்து உணர்ச்சிகளும் கொந்தளிக்கின்ற ஒரு பெண்ணுடல் இருக்கிறது அவளிடம். ஆம், அவளிடம் ஒரு இளம் பெண்ணுடல் இருக்கிறது. ஆவேசம் கொண்ட பெண்ணாக பெருங்குரல் எடுத்து கத்த வேண்டும் போல் இருந்தது. இதனை சற்றும் விளங்காதது போல பாவனை பண்ணும் சமூகத்திற்கு அது கேட்க வேண்டும். அம்மாவின் புறத்தியாருக்கு அது கேட்க வேண்டும். அவள் வாழும் நாட்டில் வாழ்ந்து பார்த்துவிட்டுத்தான் திருமணம் செய்கிறார்கள். ஆண்கள் ஆண்களை கூடியும் பெண்கள் பெண்களை கூடியும் வாழ்கிறார்கள். திருமணத்தின் பிறகும் கூட ஒருவரை ஒருவர் பிடிக்காவிட்டால் விவாகரத்து பெற்று விடுகிறார்கள் அல்லது பிரிந்து வாழ்கிறார்கள். திருமண பந்தத்தில் இணையாமலேயே சேர்ந்தும் வாழ்கிறார்கள். இவ்வாறான சூழலில் வாழ்கிற போது கூட ஒரு புதிய துணியைச் சேர ஏன் இத்தனை தயக்கம் அவளுக்கு? கிஷான் வீட்டுக்கு முதன் முதலாக போன போது கன்னத்தில் ஒரு குமிழ் சிரிப்புடன் அந்த பஞ்சு காப்பெற்றில் கவனமாக வலது காலி எடுத்து வைத்தாளே அவள். அது ஏன்? அவள் ஊறி வளர்ந்திருக்கும் தமிழ் கலாச்சாரம் அவளுக்கு அமுதமா விஷமா? இல்லை, அமுத விஷமா? வெளியே அழைப்பு மணி சத்தம் கேட்டது. ஓடிப்போய் திறந்தவளை வனிதாம்மா கட்டி அணைத்து கொண்டார். சொர்க்க புரியா கிடக்குதம்மா வீடு. மகனும் வந்தவரே, நீர் இப்படி வீட்டை அலங்காரம் பண்ணிக்குள்ள. மகளை பிரிந்திருந்த தாயின் வாஞ்சை அது. ஓமம்மா, மிதுன் வந்தவர், உதவி செய்தவர். பயணங்கள் எப்படி அம்மா? அங்கு நீங்கள் எப்படி? கைப்பைகளை வாங்கினாள். பெரிய ஆணங்கள் இந்த வயசில் சிரமம்தானே பிள்ளை. ஆனால் பேர பிள்ளைகளை பார்த்ததில் கஷ்டம் மறந்துட்டுது, கோகுலனங்கள் சொன்னார். அவர்கள் குளித்து சாப்பிட்டார்கள். மகனிட்ட கேட்டு பார்த்த நீரோ? ரகசிய குரலில் கண்கள் மின்ன கேட்டார் வனிதாம்மா. இன்றைக்கு இரவு கதைக்க போகிறோம் அம்மா, காயலுக்கு போகிறோம். நாளைக்கு காலையில் உங்களை சந்திக்க வரேன். சாப்பாடு முடிய சமையலறை சுத்தம் செய்து விடைபெற்றாள். வெள்ளி இரவு, காயல் ரெஸ்டோரண்ட். காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நுழைந்தார்கள். 50க்கு மேற்பட்ட அரிக்கன் லாம்புகள் அழகாக தொங்கிக் கொண்டிருந்தன. மேலதிகமாக கிறிஸ்மஸ் காரணமாக வெளிச்சத் திருவிழா கோலம் பூண்டிருந்தது காயல். மலையாள வாழ்வியலை அரிக்கன் லாம்பு பிரதிநிதித்துவப்படுத்துகிறதோ? முன்பெல்லாம் அரிக்கன் லாம்புகளை பார்க்கும்போது பதுங்கு குழியில் மினுங்கிய சின்ன அரிக்கன் லாம்பும், பக்கத்து வீட்டு பிள்ளைகளும் நெருக்கி அடித்து உட்கார ஒற்றை விளக்கை சுற்றியிருந்து படித்த பரீட்சைகளும் நினைப்புக்கு வந்து கொண்டிருந்தன. இப்போது அப்படி இல்லை. அரிக்கன் லாம்பு அரிக்கன் லாம்பாகவே தெரிகிறது. எதிரும் புதருமாக இருவர் அமரும் மேசியை தேர்ந்து அமர்ந்தார்கள். குடிப்பதற்கு ஆரஞ்ச் ஜூஸ் ஆர்டர் பண்ணினார்கள். மெய்னையும் ஆர்டர் பண்ணுவோமோ? கேட்டாள். நிச்சயமாக என்றான் ஆங்கிலத்தில். மெனுவை பார்த்தாள். முருங்கைக்காய் சூப், கத்தரிக்காய் பொரிச்சது, கொச்சின் ஸ்குவிட், முயல் பெப்பர் ஃப்ரை, கோழி குறுமிளகு, ஸ்பைசி பொட்டேட்டோஸ், நீச்சோறு, தேங்காய்ச்சோறு, சிக்கன் லேம் டோசா என விரிந்தது. அவளுக்கு பசியே இல்லை. கத்தரிக்காய் பொரித்ததும் நெய்ச்சோறும் எடுத்தாள். அவன் சிக்கன் லேம் டோசா எடுத்தான். வெள்ளியிலும் மச்சம் சாப்பிடுவான். ஏன் வெள்ளி மட்டும் மச்சம் சாப்பிடக்கூடாது என்றான். அவளிடம் பதிலில்லை. தகுந்த காரணம் காட்டப்பட்டாலன்றி எதையும் பின்தொடராத பிள்ளைகளின் சந்ததி அது. வணக்க முறையோ வாழ்வு முறையோ எதுவென்றாலும் காரணம் சொல்லி தனது மனம் ஏற்றுக்கொண்டாலொழிய அதனை பின்பற்ற மாட்டான். அவளது இளமை பருவம் காரணம் கேட்காமல் பெரியவர்கள் சொன்னதையே கேட்டு வாழ்ந்திருந்தது. அவளிடமிருந்து பெருமூச்சு ஒன்று கிளம்பியது. மிதுன் என்ன சொல்லப் போகிறான்? அம்மாவின் அன்பை வேறு இருவருடன் பகிர அவன் மனம் உடன்படுமா? அவ்விதம் பகிர விரும்பாமல் அவன் மறுத்தால் அவளது பக்க நியாயம் சொல்லி கதைக்க அவளுக்கு துணிச்சல் இருக்கிறதா? மகனுடன் முரண்பட்டு தனக்கான வாழ்வை தான் விரும்பியபடி அமைத்து கொள்ள அவளிடம் மனத்திடம் இருக்கிறதா அல்லது இல்லையா? அவள் கைகள் குளிர்ந்து மெல்ல நடுங்கின. உதய கன்னிகை உரைப்பது கேட்டீரோ, பாரதியின் வரிகள் மனதில் எழுந்தன. அவளேன் கலங்க வேண்டும்? அவளது வாழ்வை அவள் வாழ ஏன் பிறரிடம் யாசித்து நிற்க வேண்டும்? அவள் அச்சம் கொள்ள மாட்டாள். மெதுக்குட்டி, பாசம் பெருகும் பொழுதுகளில் அப்படித்தான் அவனை அழைப்பாள். என்னம்மா? நான் கேட்டது பற்றி யோசிச்சீங்களா? என்ன கேட்டீங்க? அவன் கண்களில் குறும்பு மின்னியது. கிஷானங்கள் டிலானவையோட நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து வாழறதை பற்றி. அவள் குரல் அவளுக்கே கேட்காத மெலிதாக இருந்தது. தொடர்ந்து ஏதும் பேச முடியவில்லை. தனது மகனிடம் இப்படி கேட்க வேண்டி வந்துவிட்டது என்பது மிக துயரமாக இருந்தது. மெல்லிய ஆதரங்கள் தொடிக்க அவளது கண்கள் குளமாகிவிட்டன. சீலனே முன்னால் அமர்ந்திருப்பது போல தோன்றியது. அவன் உயிருடன் இருந்தபோது ஒரு தேவ சொர்க்கத்தை அல்லவா தினம் தினம் பரிசளித்தான்.
அந்த அன்புக்கு அவள் துரோகம் அளிக்கிறாளா?
கண்ணீர் பொல பொல என்று வழிய ஆரம்பித்தது. மிதுன் அதனை எதிர்பார்க்கவில்லை போலும். பதறிப்போனான்.
ஹே மாம், ஹே ஹே, வாட்ஸ் திஸ்?
ஸ்டாப் கிரையிங் மாம்,
காம் டவுன்,
காம் டவுன்.
அவள் தன்னை மெல்ல அமைதிப்படுத்தி கொண்டாள். அவன் அவளது பஞ்சு கைகளை தனது கரங்களுக்குள் எடுத்துக்கொண்டான். அந்த தொடுகையொன்றே அவன் பேசாத செய்திகள் எல்லாவற்றையும் பேசிவிட்டது. ஆனாலும் அவன் பேசினான்.
மாம், டு யூ நோ,
ஐ லவ் யூ சோ மச்.
ஐ லவ் யூ சோ மச் மாம்.
யூ ஆர் அமேசிங்.
யூ டன் எவ்ரி திங் ஃபார் மீ மாம்.
ஈவன் அப்பா இஸ் அ லைவ், ஹீ குடன் ஹவ் டன் மோ மாம்.
ஹீ ஆல்சோ வில் பி ஹாப்பி.
ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ மாம்.
என்ன சொல்கிறான் இவன்? என்னை மிக விரும்புகிறானாம். என்னை பற்றி பெருமிதம் கொள்கிறானாம்.
அப்பா இருந்தாலும் கூட கொடுத்திருக்க முடியாத வாழ்க்கையை அவள் அவனுக்கு கொடுத்தாளாம். அப்பாவும் இந்த முடிவை பற்றி சந்தோஷப்படுவாராம். அவளது தலைக்குள் 1000 சந்தோஷ பறவைகளின் சிறகசைப்பு. அவளது தலைப்பாரம் இறங்கியிருந்தது.
கிஷான் அங்கிள் இஸ் ஆல் ரைட். ஐ கேன் கெட் அலாங் வித் ஹிம் மாம். டிலான் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. இட் வில் பி ஃபன் டு ஹேவ் தெம் அட் அவர் ஹோம்.
அவர்களுடன் கூடி வாழ்வதில் மகிழ்ச்சி என்கின்றான் பிள்ளை. மிதுன் அவள் வளர்த்த பிள்ளை. அவளை புரிந்து கொள்கின்ற ஆண் பிள்ளை. ஒரு பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்ளத்தக்க ஆண்மகன். அவனது கைகளை பற்றி புறங்கையில் மென்மையாக முத்தமிட்டாள். மனம் முழுவதும் எல்லையில்லாத பரவசம் பொங்கியது. அப்பொழுதில்தான் அழகான ரோஜா வர்ண நிறத்தில் இதய வடிவ கேக்குடன் பரிமாறும் பெண் தோன்றினாள். அதில் டிஜிட்டல் முறையில் பதிக்கப்பட்ட அழகான ஒரு புகைப்படம். அதில் கிஷான், மிதுன், டிலான், மேகலா என 4 புன்னகைத்தபடி நின்றிருந்தார்கள். நடுவே அழகான ஒற்றை மெழுகுதிரி ஒளி வீசிக் கொண்டிருந்தது. இதுக்குத்தான் பதில் சொல்ல லேட்டானது. தலை சாய்த்து சிரித்தான்.
ஹாப்பி பர்த்டே டு யூ.
மிதுன் பாடத் தொடங்க சுற்றியிருந்தவர்களும் பாடினார்கள். அவளது பிறந்த நாள் ஜனவரியில் தான் வருகிறது. ஆனாலும் அவள் இன்று புதிதாக பிறக்கிறாள். கேக் துண்டை மகன் ஊட்டிவிட்டான். அவள் மறுப்பு சொல்லவில்லை. அவளது நாக்கிலும் மனதிலும் இனிப்பு பரவியது. மிதுனுக்கு அவள் ஊட்டிவிட்டாள். மிதுன் பே பண்ணிட்டு வாரன் என்று அகல அவள் கிஷானின் படத்தை பார்த்தாள். ஒரு மதுரமான புன்னகை அவள் முகத்தில் படர்ந்தது. அது வேறு எப்போதும் எவருக்காகவும் பூத்திருக்காத புன்னகை. ரகசியமாய் ரகசியமாய் புன்னகைத்தால் பொருள் என்னவோ? முதுகுப்புறத்திலிருந்து அவளது மூங்கில் தோள்களை சுற்றி தனது வலிமையான கைகளை போட்டு அவளை அணைத்து இதமான கீதத்தின் வரிகளை அவன் பாடக்கூடும் என்ற நினைப்பில் அவளது மென்மையான இளம் பெண்ணுடல் சிலித்தது.
இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை, ததும்பினால் வழியக்கூடாதா? எழுதியவர் சாரங்கா என்ற புனைப்பெயர் கொண்ட குணாளினி தயானந்தன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.